நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி. நமது பண்பலையில தினம் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில பல்வேறு வகையான பயனுள்ள தகவல்களை நம்ம எல்லாருமே கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில இன்று நமது சிறப்பு நிகழ்ச்சியில நம்மளோட யாரை இணைந்திருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் நாகலாபுரத்தில் உள்ள சாமி ஐயனாடார் மேல்நிலை பள்ளியின் ஓய்வு பெற்ற வேளாண் தொழிற்கல்வி ஆசிரியர் திரு கோ சுரேஷ்குமார் அவர்கள் நுண் கீரைகள் உற்பத்தி முறை குறித்து, கீரைகள்லாம் பல்வேறு வகையான கீரைகள் இருக்குது, அதுல நுண் கீரைகளை உண்ணக்கூடியதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கியத்தையும், அதை எவ்வாறு உற்பத்தி செய்யலாம் அப்படின்ற முறைகளை குறித்தும் நமக்கு தகவல்களை வழங்குவதற்காக தற்போது நம்முடன் இணைந்திருக்கின்றார். இவருடன் இணைந்து உரையாடுவது நமது புதுகை பண்பலையின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு நாகநாதன் அவர்கள். வாங்க நேர்களே, இவர்களுடன் இணைந்து இந்த நிகழ்ச்சியை நம்மளும் தொடர்ந்து கேட்கலாம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். மைக்ரோ கிரீன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய புதிய ரக இந்த தாவரங்களை வளர்த்துட்டு வரக்கூடிய உங்களை நேர்காணல் செய்யறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். ஐயா, முதல்ல உங்களை பத்தின ஒரு சுய அறிமுகம் நம்முடைய புதுகை பண்பலை நேர்களுக்காக செஞ்சுக்கோங்க ஐயா.
ரொம்ப நன்றி. தாங்களிடம் ஆலோசனை பெறுவது மற்றும் நேர்காணல் செய்வது குறித்து மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எனது பெயர் கோ சுரேஷ்குமார். நான் வந்து கடந்த 35 ஆண்டுகளாக தூத்துக்குடி மாவட்டம் நாகலாபுரம் சாமி ஐயனாடார் மேல்நிலைப் பள்ளியில் மேல்நிலை தொழிற்கல்வி பிரிவில் வேளாண் அறிவியல் தொழிற்கல்வி ஆசிரியராக பணியாற்றி கடந்த வருடம் ஓய்வு பெற்ற நிலையில் தற்பொழுது கோவில்பட்டியில் வசித்து வருகிறேன். எனது பொழுதுபோக்கில் பல்வேறு தாவரங்களை வந்து வளர்ப்பது, ஏற்கனவே மாணவர்களுக்கு பல்வேறு செயல் விளக்கங்கள் அளிப்பது போன்ற நல்ல செயல்பாடுகளை நான் செய்து வருகிறேன். அந்த வகையில் மைக்ரோ கிரீன் என்று அழைக்கக்கூடிய இளம் கீரை, இது வந்து இளமையான இளந்தண்டு கீரை அப்படின்னு நம்ம சொல்லலாம், அல்லது இரண்டு இலைகள், அதாவது விதையிலிருந்து வெளிவந்து தண்டில் இருக்கக்கூடிய இரண்டு இலைகளை வந்து நாம் சாப்பிடும்போது பல்வேறு வகையான ஊட்டச்சத்துக்கள் அவற்றில் நிரம்பி உள்ளன என்பதை அறிந்து அவற்றை நான் வந்து பல்வேறு நிலைகளில் வீட்டில் செய்து ஒரு விழிப்புணர்வு, எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களும் நாங்கள் அதை உணவாக பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம்.
ஐயா, இப்ப கீரைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது உணவுல கீரைகளுடைய பங்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, கீரைகள்ல மனிதனுடைய உடலுக்கு தேவையான என்னென்ன சத்துக்கள் இருக்கு அப்படின்னு ஊட்டச்சத்து நிபுணர்கள் மருத்துவர்கள் தொடர்ச்சியா நமக்கு வலியுறுத்திட்டே வர்றாங்க. இப்ப கீரைகள் அப்படின்னு சொல்றப்ப அதுல நிறைய வகைகள் இருக்கு. நீங்க என்னென்ன கீரை வகைகளை இந்த முறையில பயன்படுத்துறீங்க, அதனுடைய செயல்பாட்டு முறைகள்லாம் என்ன, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
ஐயா, கீரைகள் வந்து பொதுவாக 28 நாள்ல இருந்து 30 நாட்களுக்குள்ள நாம அறுவடை பண்றோம் பொதுவா நம்ம கீரைகள் எல்லாமே. ஆனா அந்த கீரைகள் இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் எல்லாமே வந்து இந்த மைக்ரோ கிரீன் என்று அழைக்கக்கூடிய அந்த இளந்தண்டு கீரைகள்ல வந்து நாம அவற்றிலிருந்து 6 மடங்கிலிருந்து 10 மடங்குக்கு மேல சத்துக்கள் அதிகமாக உள்ளதாக உணவியல் நிபுணர்கள் கருத்து தெரிவித்த நிலையில் இதில் ஏராளமான சத்துக்கள் பொதிந்திருக்கின்றன. அதாவது வைட்டமின் சத்துக்கள், நம் உடல் நலத்திற்கு தேவையான நோய்களை உருவாக்கக்கூடிய அத்துணை, அதாவது புற்றுநோய்னா புற்றுநோய் இருக்குது, உடல் உற்சாகம் தரக்கூடிய வகையில் இருக்கக்கூடியது, இரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹீமோகுளோபினை அதிகரிக்கக்கூடியது, இது எல்லாமே வந்து இந்த மைக்ரோ கிரீன் தருவதாக ஆய்வாளர்கள் அறிக்கையில் கூறுகிறது. அந்த வகையில் தான் நாம வந்து இந்த மைக்ரோ கிரீனை மிக எளிமையான முறையில் வீடுகளில் இதை வந்து நாம எந்த நிலையில் நாம் இவற்றை தயாரிக்க வேண்டும். இப்போ இது வந்து நாம வந்து வலைதளம் மற்றதெல்லாம் பார்க்கும்போது இது ஒரு பெரிய ஒரு மாயை தோற்றம்ல, இது வந்து பெரிய செலவு செய்து தான் நாம் உற்பத்தி பண்ண வேண்டும் அப்படின்னு அந்த நிலைமையில கொண்டு வந்து இருக்குது. இப்போ வந்து இது உதாரணமாக வந்து நம்ம பெங்களூர், அப்புறம் வந்து கோயம்புத்தூர், மற்ற பெரிய பெரிய சென்னை போன்ற பெரிய நகரங்களில் தான் வந்து இதனுடைய தாக்கம் வந்து இருக்கிறது. அதாவது நேரடியாக காலையிலோ அல்லது மாலையிலோ இவங்க வந்து உணவாக பயன்படுத்தக்கூடிய வகையில் இந்த மைக்ரோ கிரீன் வந்து மிகவும் அதிகமான செலவு செய்து, அதாவது ஒரு 100 கிராமே வந்து 150 ரூபாய்க்கு மேலே விற்கிறாங்க. இதை வந்து ஒரு விழிப்புணர்வு செய்ய வேண்டும், அந்த நோக்கத்துல தான் நம்ம வீடுகளில் பயன்படுத்தி ஒரு மாணவர்களுக்கோ அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கோ நாம ஒரு புத்துணர்வு கொடுத்தாச்சுன்னா நாம தினசரி உணவை நாம நேரடியாகவே பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதான் இந்த நுட்பத்தை வந்து நாம வெளிப்படுத்துகிறோம்.
ஐயா, இப்ப கீரைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய விவசாயிகள் விவசாய தோட்டங்கள்ல வீடுகளுக்கு பின்னாடி இந்த கீரைகளை வந்து வளர்த்து வருவாங்க. அதுக்கு நிறைய இடவசதி தேவைப்படும், நீர்ப்பாசன முறைகள், இந்த மாதிரி உரம், இந்த மாதிரி வேளாண்மை முறைகள் தொடர்ச்சியா நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இப்ப இந்த மைக்ரோ கிரீன்ஸ் அப்படிங்கிறப்ப இந்த கீரைகளை பயிரிடுறதுக்கு இடவசதி வந்து எந்த அளவுக்கு இருக்குது, அதை எப்படி நம்ம அதை பயிரிடுறது, அதை பத்தின அந்த அடிப்படை பணிகள் எப்படி அதை வந்து செய்றீங்க, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.
இந்த மைக்ரோ கிரீன் வந்து 1930 வட அமெரிக்காவில்தான் ஒரு மருந்தாக முத முதல்ல கோதுமை புல் அங்க அறிமுகமாகுது. அதுக்கப்புறம் 1960 சூரியகாந்தி, தொடர்ந்து முள்ளங்கி. குளிர்கால ஒரு கிரீன் அப்படின்னு அமைப்புல அந்த மக்களுக்கு வந்து ஒரு நாட்டத்தை ஏற்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் 1970 வந்து ஆரோக்கிய நலனுக்காக வீட்டில் வளர்க்கக்கூடிய புல் என்ற வகையில் அப்பொழுது அங்கு ஆரம்பிக்கப்படுகிறது. அதே மாதிரி 1980 நாற்றுக்கள், அதாவது அலங்காரத்திற்கான ஒரு நாற்றுக்கள் வந்து பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு இப்படி படிப்படியாக அந்த ஒரு வரலாறு பார்க்கும்போது 2010 தான் வந்து மைக்ரோ கிரீன் அதாவது தோன்றி மளிகை கடைகளில் வந்து தோற்றம் தொடங்கியது. இது நம்ம காலகட்டத்தில் நம்ம எங்கள் அப்பா வந்து 1930 பிறந்தாங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் தாத்தாலாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம வந்து கிராம சூழலில் ஏற்படக்கூடிய அந்த பொங்கல் விழாக்களில் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, விதையினுடைய திறனை அறிவதற்காக முளைப்பாரி ஊர்வலம் அப்படின்னு அன்னைக்கே கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த முளைப்பாரி ஊர்வலத்தை வந்து நாம் ஒரு பண்டைய காலம் முதல் நம்ம தமிழகத்தை இருந்து வருகிறது என்று நான் கூறுகிறேன். எனது வயதுள்ள நிலையில் நான் அதை கூறுகிறேன். அப்பொழுது அது வந்து வளர்ந்த நிலையில் தெருவில் ஊர்வலமாக கொண்டு சென்று கிணற்றிலோ அல்லது நீரோடைகளிலோ அது வந்து கலப்படம் செய்வார்கள். அப்போ அந்த இளம் நாற்றுக்கள் வந்து இந்த பெண்கள்லாம் வந்து தினசரி அங்கே போய் பார்வையிட்டு அதை ஒன்று போல் அடிக்க ஒரு உயரமாக்குவதற்கு கீழேலாம் அது விழுந்துடும். ஒரு குறைந்தபட்சம் ஒரு 4-5 நாளைக்கு மேலே போனால் அது கீழே விழுந்துடும். அதை நாங்கள் சிறுவர்கள் சின்ன குழந்தையில போய் அதை எடுத்து சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லாவும் இருக்கும், இனிப்பாகவும் இருக்கும். அப்போ அந்த வகையிலிருந்து தான் இந்த கிரீன் வந்து அந்த காலத்திலிருந்து தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதை வந்து உணவாக அவங்க பயன்படுத்தவில்லை, அது ஒரு திருவிழாவாக பயன்படுத்தப்பட்டு அதை வந்து நீர்நிலையில போய் கரைச்சிடுறாங்க. நீர்நிலையில போய் கரைச்சாச்சுன்னா நாங்கள் தான் அந்த தோட்டத்துக்கு போய் அந்த கிணத்துல போய் மிஞ்சிலாம் குளிப்போம். குளிக்கும் போது மறுநாள் இருந்து பார்த்தீங்கன்னா அது சுற்றுச்சூழல் கொஞ்சம் மாசுபடத்தான் செய்யுது. அப்புறம் 1 மாதம் கழித்து அந்த கிணத்துலேயே நாம குளிக்க முடியும். ஆனால் அன்றைய காலகட்டத்தில் எல்லாமே ஒரு உணவுக்காகத்தான் பயன்படுத்தினாங்க அப்படிங்கிற தெளிவாக தெரியும் போது ஏன் இந்த நுண்ணூட்டச்சத்தை வந்து நாம் உணவாக பயன்படுத்தக்கூடாது நாமும் அப்படின்னு ஒரு விழிப்புணர்வுக்காக நாம் வந்து இந்த மைக்ரோ கிரீனில் வீடுகளில் மிக சிறப்பான சிறிய அளவில், இது நீங்கள் மற்றதெல்லாம் உள்ளே போனீங்கன்னா அதனுடைய ஒவ்வொரு பொருட்களுமே வந்து 5000 ரூபாய் கொடுங்க அப்படிங்கிறாங்க. மேலே வந்து நீங்கள் ஒரு 10x10 இடம் இருக்க வேண்டும், அதற்கு வந்து பாலி ஹவுஸ் வேணும், அல்லது வேற ஏதாச்சும் ஒரு பசுமை குடில் வேணும் அப்படின்னு அவங்க சொல்லி குறைந்தபட்சம் 150,000 ரூபா வந்து திட்டம் போட்டு தான் அவங்க இது மாதிரி மைக்ரோ கிரீன் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய மாய தோற்றத்துல உலகம் உட்கார்ந்துருக்குது. அதை வந்து நம்ம ஏன் வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வைத்து நாம ஏன் செய்யக்கூடாது அப்படிங்கிறத வச்சு தான் நாம வந்து வீட்டில் இருக்கக்கூடியது. இப்போ உதாரணமாக நான் வந்து முத முதல்ல கோதுமை புல் வளர்த்து பார்த்தேன். கோதுமை புல், கோதுமை விதை நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னா நம்ம ரேஷன் கடையில் இருக்கக்கூடிய அந்த கோதுமையை தான் ஒரு 50 கிராம் எடுத்து 12 மணி நேரம் நான் ஊற போடுறேன், 36 மணி நேரம் நான் முளை கட்டுகிறேன். இந்த ரெண்டும் தான் செயல்பாடு. 12 மணி நேரம் ஊற போட்டுட்டு 36 மணி நேரம் வந்து முளை கட்டுறேன். முளை கட்டிய அந்த தானியத்தை தான் நான் என்ன சொன்ன அப்படின்னா கிடைக்கக்கூடிய வீட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன டப் இருக்கலாம், அல்லது ஒரு சின்ன ஒரு தட்டு இருக்கலாம், அல்லது ஒரு ஆழமான தட்டு. அதை விட ஏற்கனவே நம்ம அந்த கடைகளில் ஏதாவது ஒரு இட்லி ஒரு பொங்கல் எதுவும் வாங்கிட்டு வரக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஒரு கப் இருந்தால் கூட போதும். அந்த கப்பில் வந்து நம்ம பாதி அளவு வந்து நாம மண்ணை நிரப்புறோம். மண் கண்டம் எப்படி நாம வந்து தயாரிக்கிறோம் அப்படின்னு கேட்டால், நம்ம கிடைக்கக்கூடிய தாய்மண், அதாவது எந்தெந்த இடத்துல நாம வளர்கிறோமோ அந்த தாய்மண் 1 பங்கு எடுத்து போடணும். அதுக்கப்புறம் ஒரு ஊட்டச்சத்து, ஊட்டத்துக்கு நாம வந்து ஏற்கனவே பல்வேறு நிலைகளில் உரங்கள்லாம் கொடுக்குறோம். நம்ம செயற்கை உரங்கள் அதிகமாக தருகிறோம். இங்கே நம்ம செயற்கை உரம் எதுவுமே தரக்கூடாது. சுற்றுச்சூழல் பாதிக்காத நிலையில நாம நேரில் இருந்து ஒரு செடியை உருவாக்கி திடமான வாளிப்பான ஊட்டச்சத்தை நாம பெற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக தான். அப்ப 1 பங்கு மண், 1 பங்கு வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா கிடைக்கக்கூடிய கடையில கிடைக்கக்கூடிய தென்னைநார் கழிவு அது போடலாம், அல்லது மண்புழு உரம் போடலாம். ஏதேனும் 1 மட்டும் போட்டு ரெண்டையுமே கலந்து ஒரு தட்டுல போட்டுட்டு நம்ம ஏற்கனவே 36 மணி நேரம் முளைக்கட்டிய அந்த விதையை வந்து நம்ம மேல லேசாக தூவி விடுகிறோம். தூவி விட்டுட்டு அதை நாம கண்டிப்பா என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு பிளாஸ்டிக் பையோ அல்லது எந்த தட்டு நீங்க உருவாக்குறீங்களோ அதே தட்டை கொண்டு மேல நாம மூடி வைக்க வேண்டும். அப்பதான் அது வந்து வெப்பம் அங்க உண்டாகப்படுகிறது. அந்த வெப்பத்தில் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா நல்ல விதை வந்து நன்றாக முளைத்து விடுகிறது. அதுக்கப்புறம் தான் அந்த ஒரு நாள் கழித்து அந்த மேல இருக்கக்கூடிய ஒரு பிளாஸ்டிக், வீட்டில் கிடைக்கக்கூடிய ஏதோ ஒரு பை, ஒரு பனியன் பை இருக்கலாம், பிளாஸ்டிக் பை இருக்கலாம், அல்லது சேலை வாங்கிட்டு வரக்கூடிய ஒரு பெரிய பை கூட இருக்கலாம், உள்ள வைக்கலாம், அல்லது மேலே கூட மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு நாம மறுநாள் அதை திறந்து காலை மாலையில வந்து லேசாக தண்ணீர் கழித்தால் போதும், 8 முதல் 9 நாட்களில் நல்ல வளமான 10 சென்டிமீட்டர் உள்ள ஒரு மைக்ரோகிரீன் புதிதாக நன்றாக உருவாக்கி இருக்கும். அதை நாம வேற மட்டும் கீழே விட்டுட்டு மேல வந்து அழகா நம்ம கட் பண்ணி அதை வந்து காலையில வெறும் வயிற்றுல வந்து நாம ஜூஸ் போட்டு நாம சாப்பிடலாம். எப்படி நாம வந்து அருகம்புல் ஜூஸ் நம்ம எப்படி சாப்பிடுகிறோமோ அதே மாதிரி இதை நாம உடல்நலத்திற்காக நாம் சாப்பிட்டால் சுறுசுறுப்பு. கோதுமை புல் எப்பவுமே முதலே சொல்றேன், கோதுமை புல் ஒரு மருந்தாக வட அமெரிக்காவில் 1930 முதல்ல பயன்படுத்தினாங்கன்னு நான் ஏற்கனவே சொன்னேன் நான். அப்ப அந்த அருகம்புல் சாறு எதுக்காக குடிக்கிறாங்க அப்படிங்கிறப்ப நல்ல சுறுசுறுப்பா இருக்கிறாங்க. ஒரே இடத்துல உட்கார்ந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த கோதுமை புல் சாறு அருந்தும் போது நன்றாக இருக்கிறது அப்படின்னு ஊட்டச்சத்து நிபுணர்கள், இதனுடைய விளக்கங்கள் எல்லாமே வந்து அறிவியல் ஊட்டச்சத்துல வந்து மனையியல் மற்றும் அறிவியல் காய்கறிவியல்ல வந்து அதிகமான பல்கலைக்கழகத்திலிருந்து நிறைய நியூஸ் லெட்டர்லாம் நிறைய போடுறாங்க. மைக்ரோகிரீன் அதனுடைய தன்மை, அதனுடைய ஊட்டச்சத்து நிர்வாகம், எந்தெந்த நபர்கள் அதை பயன்படுத்தலாம், எவ்வாறு பயன்படுத்தலாம், அதே நேரத்தில் அது விற்பனைக்கு செல்லும் பொழுது எவ்வாறுலாம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுலாம் நிறைய வந்து அவங்களும் நிறைய லெட்டர்ஸ் வந்து நிறைய போடுறாங்க. அது நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலையும் சிறந்த கருத்துக்கள் லெட்டர்ஸ் எல்லாம் நிறைய இருக்கிறாங்க. மைக்ரோகிரீன் பத்தி தேவையான கருத்துக்கள் அவங்களும் பேராசிரியர்கள் வெளியிடுறாங்க.
ஐயா, இப்ப இந்த மைக்ரோகிரீன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒவ்வொரு கீரைகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு முருங்கைக்கீரை அப்படின்னு சொன்னா சுண்ணாம்பு சத்து, இரும்பு சத்து நிறைந்தது அப்படின்னு ஒவ்வொரு கீரைக்கும் ஒரு இயற்கையான சத்துக்கள் கிடைக்குது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். மைக்ரோகிரீன் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த கீரையிலிருந்து மனிதனுக்கு தேவையான என்ன சத்துக்கள் வந்து அதிகப்படியா கிடைக்குதுங்க ஐயா?
இப்ப பீட்ரூட் நம்ம சொல்றோம், அது ஒரு காய்கறி வகையை சார்ந்தது. அது பாக்குறதுக்கு என்னச்சுன்னா மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிவப்பு மற்றும் ஊதா நிற இலைகள் வந்து காணப்படுது. அது சுவையானது. அதுல வந்து என்ன வைட்டமின் ஏ மற்றும் பி கே நிறைந்துள்ளதாக அவங்க ஊட்டச்சத்து நிபுணர்கள் வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க பீட்ரூட்ல. இப்ப பொதுவாக இதெல்லாம் பெரிய பெரிய இந்த நம்ம மால் கடைகள்ல வந்து என்ன செய்யறாங்கன்னா முதல்ல உணவை இந்த அலங்காரப்படுத்துவதற்காக இது மேல் பயன்படுகிறது. ஏன்னா நுண்கீரைகள் கலர் கலரா இருக்கும் போது அது மேல அப்படியே மேல ஸ்லைஸா தூவி விட்டு பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்குது. அதனால சாலட்டு மற்றதெல்லாம் பார்க்கும்போது போட்டு மேல சாப்பிடுறதுக்கு இதெல்லாம் மிக பிரபலமாக இருக்கிறது. அதே மாதிரி ப்ரக்கோலி தான் அதிகமாக பயன்படுத்துறாங்க, அதிகமாக சத்து உள்ளதாக கருத்து கூறப்படுகிறது. அதில் வைட்டமின் ஏசி தாது உப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் இருக்கு, பெரஸ் இரும்பு, பெரஸ்னா இரும்பு இருக்குது, புரதம் இருக்குது, குளோரோஃபில். இந்த குளோரோஃபில் தான் இப்போ வந்து நிறைய வந்து பன்னாட்டு நூறுகள்லாம் பூரா ஒரு கிலோ வந்து குறைந்தபட்சம் 3000 மேலே விற்கப்படுகிறது குளோரோஃபில். 3000 மேலே தான். ஏன்னா பச்சை நிறமிகள் வந்து நிறைய சாப்பிடலாம், இது வந்து நம்ம கடலில் இருக்கக்கூடிய பாசிகள் இருந்து கூட நாங்கள் எடுக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் சிலவங்க எல்லாமே குளோரோஃபில் எல்லாமே இந்த மாதிரி ஊட்டச்சத்து நிர்வாகத்தில் வந்து இந்த மைக்ரோகிரீன்லேருந்து நிறைய குளோரோஃபில் எடுத்து கொடுக்குறாங்க. இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக தூண்டுகிறது. ஆமாம், இதில் கந்தகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது வந்து ஆற்றல் ஒரு மையமாக இந்த ப்ரக்கோலி செயல்படுகிறது. இதுக்கப்புறம் வந்து நான் கிரஸ்ன்னு சொன்னேன், கிரஸ்ங்கிறது நம்ம ஒரு அது ஒரு கீரை மாதிரி தான் தெரியும். அது அது ஒரு பாரம்பரியமாக இருக்கக்கூடிய ஒரு மைக்ரோகிரீன் தான். இலை வந்து பார்த்தீங்கன்னா மேலே சுருண்டு சுருண்டு இருக்கும். இதனுடைய சுவை வந்து பார்க்கும்பொழுது ஒரு மிளகு சுவையாக காணப்படுகிறது. இதுலேயும் வைட்டமின் ஏசி மற்றும் கந்தகம் இதெல்லாம் நிறையா இருக்குது. அதே மாதிரி இப்போ நாங்கள் போட்டது என்னென்ன போட்டோம் அப்படின்னா நாங்கள் வெந்தயம் போட்டோம், அருமையாக இருந்தது. நிலை இலைகளும் நல்ல சிறந்த சுவையை உடைந்தது உடையதாக இருந்தது. அதை முட்டை மற்றும் இந்த வெள்ளரிக்காய், இந்த சீஸ், முட்டைக்கோஸ் இவற்றுடன் மேலே நம்ம வந்து ஸ்லைஸாக மேலே தூவி போட்டு கூட நம்ம அழகாக சாப்பிடுவதற்கு இந்த வெந்தயம் அதிகமாக பயன்படுகிறது. இந்த வெந்தயம் பொதுவாக வந்து சுகர் பேஷண்ட்டுகளுக்கு மிக நன்றாக பயன்படுவதாக கருத்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதல்ல குடல் சம்பந்தப்பட்டது எல்லாத்துக்குமே வயிறு சம்பந்தப்பட்ட வாதைகளை நீக்குவதற்கு இந்த வெந்தயம் வந்து நன்றாக பயன்படுகிறது. இதில் வந்து பசியை நன்றாக தூண்டுகிறது வெந்தயம். புரதம் அதிகமாக இருக்குது. வைட்டமின் ஏ, பி மற்றும் தாது உப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை பெற்றிருப்பதால் இரத்த சோகை மற்றும் ஒரு சோர்வுக்கு எதிராக இந்த வெந்தயக்கீரை வந்து அதிகமாக பயன்படுகிறது.
ஐயா, இப்ப இந்த மைக்ரோகிரீன் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம கீரை வகைகள்ல வந்து பாத்தீங்கன்னா வல்லாறு கீரை, இந்த மாதிரி தூதுவளை அப்படின்னு நிறைய வகைகள் நம்ம பயன்பாட்டுல இருக்கு பார்த்திருப்போம். இப்ப இந்த மாதிரி வல்லாறை, தூதுவளை, இந்த முடக்கற்றான் இந்த மாதிரி கீரைகளையும் இந்த மைக்ரோகிரீன் முறையில பயன்படுத்தி வளர்க்கலாமாங்க ஐயா?
தாராளமாக வளர்க்கலாம். கீரைகள் அனைத்துமே நாம வளர்க்கலாம். கீரைகள் எல்லாமே வளரும் போகுது. அதாவது அவங்க சொல்றோம்ல, நம்ம ஒரு கிலோவுக்கு வந்து இதுல வந்து 20 கிராம் சாப்பிட்டாலே போதும் அப்படிங்கிறாங்க. அது நம்ம காத்திருக்கக்கூடிய காலங்கள் அதுல அதிகமா இருக்குது. இது அப்படி இல்லை, 10 நாள், அதாவது பொதுவா 14 நாட்கள்ல வந்து அறுவடை செஞ்சு சாப்பிட்டா மிக மிக சிறந்ததாக காணப்படுகிறது. இதனுடைய தன்மை வந்து 7 நாள் நல்லா முளைக்கப்பட்ட 7 நாள்ல இருந்து 14 நாட்குள்ள நம்ம சாப்பிட்டா அந்த சத்துக்கள் வந்து அதிகமாக இருப்பதாக கூறுவதால், அதாவது நுண்ணூட்ட சத்து நிபுணர்கள் கூறுவதால் இப்போ வந்து இப்ப பிரபலம் ஆயிக்கொண்டே இருக்கிறது. இந்தியாவிலும் இப்ப அதிகமாக பிரபலம் ஆகிக்கிட்டே இருக்கு. இதனுடைய விற்பனை புள்ளிவரங்களை பார்க்கும்போது இது வரக்கூடிய காலகட்டத்தில் இன்னும் அதிகமாகவே, சில இதுல இப்ப பெங்களூர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சில வந்து நேரடியாகவே அந்த டப்பாவிலே வளர்த்து நாங்க என்ன சொல்லலாம் வளர்த்து கொடுத்துறாங்க. ஒரு 12 நாள் அல்லது 13 நாள்லயே கொடுத்துறாங்க. அவங்களும் நேரடியாக, அதாவது வரக்கூடிய நபர்களுக்கு நேரடியாகவே டேபிள்ல வைத்திருந்து அவங்களுக்கு முன்னாடி அந்த பாக்ஸை திறந்து, எப்படி நம்ம காளான் பாக்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாடல்ல அந்த பாக்ஸை திறந்து அவங்களுக்கு முன்னாடி நேராக எடுத்து மண்ணெல்லாம் கழுவிட்டு, மண் எல்லாம் மண்ணோட சேர்த்தவங்க கொடுக்குறாங்க, மண்ணெல்லாம் கழுவிட்டு அவங்களுக்கு முன்னாடி அந்த வேரை மட்டும் கட் பண்ணிட்டு நேராக ஸ்லைஸா கட் பண்ணி அப்படியே தூவி கொடுத்துறாங்க. அல்லது வேற சாறு வேணும் அப்படின்னாலும் சாரை வந்து பயன்படுத்தி உடனே கையில கொடுத்துறாங்க. அப்ப நேரடியாகவே ஒரு பார்வை மக்களுக்கு மத்தியில் கிடைக்கும் போது, ஓ இது நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. சிலவங்களுக்கு வந்து பிடிக்கல அப்படின்னு அந்த கருத்து வருது, அது அவங்களுடைய உடல்நிலையை பொறுத்துதான். ஆனால் எந்த ஒரு தாவரமும் வந்து உடலுக்கு எதிரிகள் அல்ல, ஒரு ஒவ்வாமை காட்டும், அது உண்மைதான். இப்ப உதாரணம் எனக்கு பிடிக்கிற, நம்மளே சாப்பாடு சாப்பிடறோம், நைட் வந்து சரியான சாப்பாடு சாப்பிடல, ஏதோ ஃபுட் பாய்சன் வந்துருச்சுன்னா ஒண்ணு வாந்தி வருது அல்லது பேதி போகுது அப்படின்னு சொல்றோம் நம்ம. அது மாதிரி சில நபர்களுக்கு வரலாம். ஆனால் அவர்கள் வந்து எரிசனும் குறைவாக, எதுவுமே குறைவாகத்தான் சாப்பிடணும். 20 கிராம்னா 20 கிராம் தான் சாப்பிடணும். ஆனா அதிக நபர்கள் வந்து பலன் பெறுவதாக கருத்து தெரிவிக்கப்பட்டு வருகிறது. இதில் நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய கடுகு நல்லா போடலாம். கடுகு வந்து ரத்த ஓட்டத்தை தூண்டக்கூடிய வகையில் இருப்பதாலும் கடுகு போடலாம். அதுக்கப்புறம் கேரட் வந்து நன்றாக சிறப்பாக செயல்படுகிறது இந்த இதில். அதனால எல்லா கீரைகளும் நல்லா போடக்கூடிய வகையில் இந்த நம்ம மைக்ரோகிரீனை வீட்டிலே நாம் வளர்க்கலாம். இடம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு பெரிய இடமெல்லாம் தேவையில்லை. நம்ம மாடிப்படி இருந்தால் கூட போதும், அல்லது வீட்டு ஜன்னல்கள் இருந்தால் கூட அங்கே வைக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சமையலறை பிரிவில் கூட நம்ம அழகாக வச்சிடலாம். வைத்து நம்ம 8 நாளில் நம்ம நேரடியாக, எதை மாதிரி குழந்தைகளுக்கு மிக ஆர்வமாக இதை வளர்க்கக்கூடிய சூழல் வந்து நம்ம வீட்டிலே உருவாக்கலாம். ஏன்னா வேளாண்மை என்பது அழிந்து கொண்டு வரக்கூடியது இல்லை, அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இன்னமும் நாங்களும் எங்களுக்கும் வயது 62 ஆகுது. வேளாண்மை என்றாலே அது ஒரு கேவலமாக தான் இன்னமும், பெருசுகளிலிருந்து சிறுசுகளும் ஒரு மரியாதை இல்லாமல் தான் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம உணவை நாமே தயாரிக்கணும் அப்படின்னு ஒரு வெறியோடு உருவாக்கப்பட்டது அந்த மைக்ரோகிரீனுடைய ஒரு விழிப்புணர்வு. அது நாம் குழந்தைகளுக்கு இப்போ வீடுகள் எடுத்துக்கணும். எத்தனை பேர் தான் குழந்தைகளுடைய கைகளில் கீரை விதைகளை போட்டு நேரடியாக அந்த விதைகளை முளைக்க வைக்கக்கூடிய நபர்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லுங்கள், எண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அது ஒரு ஆத்மா இல்லையா? ஒரு விதைகள் வந்து உயிர் உள்ளது. அந்த காலத்திலிருந்து நம்ம வீடுகளில் எல்லா விதைகளுமே வீடுகளில் சேமித்து வைத்திருந்தார்கள். வீடு நன்றாக இருந்தது. இப்போ இப்போ வர வர என்ன ஆகுது அப்படின்னா, உணவுப் பொருட்கள் அங்கேயே அறுவடை செய்து அங்கேயே நிலத்திலிருந்து அங்கேயே கொண்டு போயிடுறாங்க, விற்பனைக்காக கொண்டு போயிடுறாங்க. ஆனால் அவங்களுக்கு வரக்கூடிய லாபங்கள் சொற்ப லாபம் தான் இருக்குது. ஆனால் இது அப்படி இல்லை. இப்போ இன்றைய காலகட்டத்தில் வேளாண்மையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சூழல் பாதிப்புலேருந்து போடக்கூடிய உரங்கள், நாம் தெளிக்கக்கூடிய பூச்சிக்கொல்லி மருந்துகள், இது எல்லாமே வந்து அளவுக்கு அதிகமாக இருப்பதால் தான் மனிதனுக்கு வந்து பல்வேறு ஊட்டச்சத்து குறைபாடு வருகிறது என்பதுதான் திண்ணம். அந்த திண்ணத்துக்காக தான் எல்லாம் ஆஸ்பத்திரியில் இப்போ பாருங்கள், ஒரு காய்ச்சல் ஒரு மண்டை தலைவலி வந்தால் கூட ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தால் எவ்வளவு செலவழியுது அப்படின்னு இளைஞர்கள் கேட்டால் தெரியும். ஏன்னா அவங்களுடைய உழைப்பு வந்து இப்போ வந்து என்னது அப்படின்னு உட்கார்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. எந்த விதமான இது இல்லை, செல்லு அதிகமான பயன்பாடு, டிவி பயன்பாடு, தொலைக்காட்சி பயன்பாடுலாம் பார்க்கும்போது அவங்க வந்து அப்படியே அந்த மெய்மருந்து அதுக்குள்ள தான் இருக்கிறாங்க. உணவு தானே, நம்மகிட்ட காசு இருக்கு, உடனே வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனாலும் ஒரு காலத்தில் காசு எல்லா பைகளிலும் நிறைந்திருக்கும், ஆனால் விதைகளோ செடிகளோ என்று தேடிக்கொண்டு போகக்கூடிய சூழல் வெகு விரைவில் உள்ளது. அதெல்லாம் நம்ம போக்கணும் அப்படின்னா இந்த மைக்ரோகிரீனை வந்து நாம வீடுகளில் வளர்த்து நல்ல ஊட்டச்சத்து பெறலாம்.
ஐயா, இப்ப நிறைய விவசாயிகளுமே அந்த விவசாயத்தை வந்து தொடர்ச்சியா கடைபிடிச்சிட்டு வர்றாங்க. அவங்க சொல்லும் பொழுது எவ்வளவுதான் வெற்றிகரமா ஒரு விவசாய பணி செஞ்சாலும் முதல்ல நீர்ப்பாசனம், இந்த கிடைக்கக்கூடிய அந்த பூச்சி மருந்துகள் இதெல்லாம் தாண்டிதான் அந்த விவசாய செலவுகள் போக கிடைக்கக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது கொஞ்சம் இழுபறியா இருக்கக்கூடிய நிலையில, இந்த மாதிரி சின்ன சின்னதா மைக்ரோ கிரீன்ஸ் முறையில இந்த வேளாண்மை பயிர் பண்ணும் பொழுது உடல் நலத்துக்கு ஆரோக்கியமானதாகவும் அதே சமயம் ஒரு விற்பனை செய்யக்கூடிய வகையிலையும் இது ஏதுவா இருக்குமாங்க ஐயா?
ஐயா, இது விற்பனைன்னு வரும்போது இது வந்து இதுவரைக்கும் காய்கறிகள் எப்படியோ அதே சட்டத்தின்படி இருந்தால் நல்லதுதான். ஆனா வெளிநாடுகள் மத்தில பார்க்கும் போது நம்மளுக்கு எப்படி பேசியினுடைய ஆக்ட் எப்படி இருக்கோ, சட்ட திட்டங்கள் இருக்கோ அதே மாதிரிதான் அங்க இங்கேயும் கொண்டு வந்தால் கொஞ்சம் சிரமங்கள் தான். ஏன்னா இவங்க ஆய்வகத்துக்கு கொண்டு போய் நிரூபிக்கணும், இதுல என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படிங்கறது வந்து நுகர்வோருக்கு நம்ம கண்டிப்பாக தர வேண்டும். ஏன்னா இதனுடைய இடர்பாடுகள் என்ன அப்படின்னு கேட்டா, இது வந்து நீர்மமான பொருள் தான். அந்த நீர்மத்தில் இருக்கக்கூடியது ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து பூசணம் தான் தாக்குகிறது, பூசணங்கள் தாக்கும். அங்க போனோம்னு ஒரு சுமல் பாத்தீங்கன்னா அந்த டப்பாவை திறந்த உடனே இடர்பாடுகள்ல பார்க்கும்போது அதுல பல்வேறு இடர்பாடுகள் வந்து விடுகிறது. அப்ப குறைந்த காலகட்டத்தில் விற்பனைக்கு நாம கொண்டு செல்வது ரொம்ப ரொம்ப இயலாத காரியம். அதற்கு அரசோ அல்லது மற்ற நிறுவனங்களோ இன்னும் இதற்கு இதுல வந்து நல்ல ஆராய்ச்சி செய்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்தால் நாம் கூட என்ன செய்யலாம் அப்படின்னா, ஏற்றுமதி ஆகக்கூடிய வகையில் நம்ம தமிழகத்தினுடைய விவசாய நிலையை கூட நாம மாற்றி அமைக்கலாம் என்பது எனது கருத்து. ஏன்னா இதற்கு வந்து நிலம் அவ்வளவு தேவையில்லை. இப்ப நாங்க கட்டுரைகள் எழுதி வரக்கூடிய அந்த ஃபீட்பேக் எல்லாம் பார்க்கும்போது உண்மையோட சொல்றாங்க, என்ன வாத்தியாரையா போற போக்க பார்த்தா நீங்க எல்லாம் இந்த விதைகள் எல்லாமே இல்லாம ஆக்கிறீங்க போல அப்படிங்கிறாங்க. ஐயா, நீங்க சொல்றது ரொம்ப வாஸ்தவம் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா இப்ப இருக்கக்கூடிய அந்த வேளாண்மை காலகட்டத்தில் நம்ம வந்து மரபணு மாற்றப்பட்ட நிலையில தான் இப்ப நம்ம விதைகள் வாங்கி ஒரு தடவை தான் நம்ம அறுவடை பண்றோம். அடுத்த நிலைக்கு நம்ம விதைகள் வாங்கும் பொழுது நாம எங்கேயோ போய் கைகட்டி நிற்கக்கூடிய நிலைமையில தான் இப்ப விவசாயிகளும் மற்றவர்கள் இருக்கிறார்கள் என்பது தெளிவா தெரியுது. அடுத்தவங்க நம்பித்தான் இருக்கும் விதைகள் எல்லாமே. ஆனா மிந்தி ஒரு காலத்துல மரபணு விதைகள் எல்லாமே வீடுகளில் நிறைந்திருந்தது. அங்கதான் இப்ப நம்ம சொல்லக்கூடிய அந்த முளைப்பாரி ஊர்வலம் எல்லாமே அங்கதான் உருவாக்கப்பட்டது. என் வீட்டுல தரமான விதை இருக்குப்பா, வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இருக்கப்பட்ட அந்த பண்டைய முறைகள் தான் இப்ப நவீனம் 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 வரும்போது வரும்போது இடர்பாடுகள் கொண்டே இருக்கிறது. அப்போ இது அரசு தான் நல்ல ஒரு திட்டமிட்டு இதுல பல்வேறு நிபுணர்களை கண்டிப்பாக உருவாக்கி விவசாயிகளுக்கு ஒரு சிறிய ஒரு பயிற்சி கொடுத்து இந்தந்த இடங்கள்லாம் வந்து கொடுங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆலோசனை கொடுத்தால் இதை வந்து நம்ம வெற்றிகரமாக செயல்படலாம் என்பது எனது கருத்து.
ஐயா, இது போல இந்த ஒரு மிகச்சிறிய அளவுல நம்ம இந்த மாதிரி ஒரு வேளாண்மைய வீடுகள்ல வந்து ஆரம்பிக்கணும், சின்ன சின்ன ஒரு செடிகளை தாவரங்களை வளர்க்கணும் அப்படின்னு விருப்பத்தோட ஆர்வத்தோட இருக்கக்கூடிய இளைஞர்கள் இளம் பெண்கள் புதிய விவசாயிகளுக்கு இத முதல் முயற்சிய எப்படி செயல்படுத்தணும், இந்த தாவரங்களை எப்படி தேர்வு செய்யறது, எப்படி இந்த மைக்ரோ கிரீன்ஸ நம்முடைய இல்லங்கள்ல புதுசா துவங்கி இதை செயல்படுத்துறது, அவங்களுக்கு புதிதாக இருக்கக்கூடியவங்களுக்கான உங்களுடைய அனுபவ ரீதியான ஆலோசனைகள் என்னங்கய்யா?
நல்ல ஒரு கேள்வியா. அதெல்லாம் நாங்க சொல்றோம், இதுக்கு வந்து மிக குறைந்த செலவு. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒரு 50 ரூபாய் இருந்தா கூட போதும். 50 ரூபாயில வந்து நாம முத முதல்ல ஒரு செடியை எப்படி உருவாக்கலாம். நான் தான் முதலே சொன்ன மாதிரி வேஸ்டேஜ் கிடைக்கக்கூடிய டப்பா போதும், அது ஒரு சிறந்த ஒரு ஊடமாக நாம பயன்படுத்தலாம். அப்புறம் மண்ணு தாய்மண் நம்ம கிட்ட தான் கிடைக்குது. அதுக்கப்புறம் ஒரு 1/2 கிலோவோ ஒரு 1/4 கிலோவோ அருகில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு இயற்கை உரம் இருந்தாலே போதும். இயற்கை உரத்தை வந்து நன்றாக காய வைத்து வெயில நல்லா என்ன செய்யணும், காய வைக்கணும். அதுல வந்து ஈரப்பதம் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. இந்த ரெண்டுமே நான் சொன்ன மாதிரி ஒரு மிக்சி தான், இது ஒரு பங்குன்னா அது ஒரு பங்கு. ஒரு கை எடுத்து நீங்க இங்க போடுறீங்கன்னா இயற்கை உரம் ஒண்ணு போடுறீங்க. சார், இயற்கை உரம் கிடைக்கல அப்படின்னு கேட்டா வீடுகளில் கிடைக்கக்கூடிய தாவர கழிவுகளை நாம என்ன செய்யறோம், அந்த தாவர கழிவுகள் எல்லாமே வந்து நாம வெயில காய போடணும். எல்லாமே இருக்கக்கூடிய போட்டு நல்லா காய வைத்து ஒரு மிக்சியில போட்டு கிரஷ் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா பொடியா மாறிடும். நல்ல ஒரு தலைச்சத்து உரம். இதை விடவா உரம் கிடைக்க போது நாட்டுல கிடைக்கக்கூடிய முட்டைத்தோல் இருக்குது, எலுமிச்சம்பழத்தோல் கிடக்குது, ஆரஞ்சு பழத்தோல் கிடக்குது, கிடைக்கக்கூடிய வெங்காயத்தோல், அப்புறம் பூண்டு தோல், இதெல்லாம் எங்க போறோம் நம்ம, வேஸ்டா தானே போடுறோம் நம்ம. அது நல்ல ஒரு காய வச்சு ஒரு பேப்பர்ல மாடியில வச்சு ஒரு டப்பா அளவு டப்பால வச்சிடலாம், காத்து அடிச்சிடும் பறந்து போயிரும் அப்படின்னா கூட ஒரு ஒரு பெரிய ஒரு சொலவு இருந்தா கூட அதுல போட்டு நல்லா காய வச்சு நம்ம கையால நசுக்கினாலே போதுமே பொடியா மாறிடும். சிலது கொஞ்சம் கனமா இருந்துச்சுன்னு தோல் எல்லாம் இருக்குது, எலுமிச்சம்பழ தோல் எல்லாம் இருக்குது, அது கொஞ்சம் இதா இருக்குது, அதெல்லாம் மிக்சியில போட்டு அடிச்சு நம்ம போட்டாச்சுன்னா போதும். நல்ல உரம் நம்மகிட்டே கிடைக்கு பக்கத்திலேயே இருக்கு, நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்குது. அதைத்தான் நம்ம மறுசுழற்சி பண்ண எல்லா தாவரங்களையும் நாம உருவாக்கலாம். இது வீடுகள் கிடைக்கிற முதல்ல இப்ப நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது வெந்தயம் எடுத்துக்கோங்க. வெந்தயம் எளிமையானது, ஆனா விதைகள்ல தேர்வு செய்யும் போது நாம வந்து அவசியம் வந்து அதனுடைய விதை முளைப்பு திறனை நாம் அவசியம் கண்காணிக்க வேண்டும். ஏன்னா விதை வந்து எல்லா விதையும் முளைக்காது. இதே இது மைக்ரோ கிரீனுக்கு நீங்கள் விதைகள் வாங்கினா ஒரு கிலோ வந்து குறைந்தபட்சம் 900 மேலே தான் சொல்லுவாங்க. ஆனால் எல்லா விதையும் முளைக்குமா அப்படின்னு அது எனக்கு கேள்விக்குறிதான். அதுக்காக தான் நான் சொல்லக்கூடியது, வீடுகளில் கிடைக்கக்கூடிய கடுகுனா கடுகு எடுத்துக்கலாம், வெந்தயம் எடுத்துக்கலாம். அந்த வெந்தயத்தை எடுத்து நல்லா நான் சொன்ன மாதிரி ஊற போட்டுட்டு 12 ஊற போட்டோம், 30 முளை கட்டிட்டு அந்த பிளா இது இருக்கக்கூடிய தட்டில் போட்டு நாம் வந்து என்ன செய்யலாம், அப்படியே மேலே போட்டுட்டு வார்ம்அப் பண்ணிட்டு மறுநாள் வந்து தண்ணி ஊற்றினா போதும், நன்றாக வளர்ந்து விடும். 8 கரெக்டாக தேதி போட்டு, ஏற்கனவே 2 போயிடுது, 2 அது 30 ஒரு 12 போயிடுது வேலை. மற்றதில் பார்த்தீங்கன்னா போட்டு விதை முளைத்ததிலிருந்து 8 நம்ம வந்து வேற கீழே விட்டுட்டு மேலோட்டமாக இருக்கக்கூடிய அதை வந்து நாம் கட் பண்ணி சாப்பிட்டால் உடல் நன்றாக வளம் பெறும். எளிமையானது, வீடுகளிலே நம்ம செய்யலாம், செய்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு சுய தொழிலாக இதை நம்ம செய்யலாமா அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக்கம் பண்ண வேண்டும். அதற்கு தேவையான பொருட்கள் எல்லாமே கடைகளில் கிடைக்குது. விலை வந்து அதிகமாக இருக்கக்கூடியதை வந்து நம்ம வாங்காம சிறுசு அதை கிடைக்கக்கூடிய வீட்டில் கிடைக்கக்கூடிய அந்த பொருட்கள் பாத்திரங்களை வச்சு நம்ம செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு தரமாக ஒரு ஹைடெக்காக நம்ம பண்ணால் கூட அருமையாக பண்ணலாம். ஆனால் வேலை வாய்ப்புக்குன்னு வரும்போது இதனுடைய தேவை எங்கே உள்ளது என்பதை நாம் கண்டிப்பாக கண்காணிக்க வேண்டும். கண்காணிப்பு செய்யாமல் நம்ம இறங்கிட்டோம் அப்படின்னு நம்ம வீட்டுக்கு மட்டும்தான் பயன்படும். இப்போ நாங்கள் என்ன செஞ்சோம் அப்படின்னு காய போட்டோம், சரிப்பா சப்போஸ் யாருமே வாங்கலையே என்ன செய்ய அப்படின்னு வெந்தயக்கீரையை போட்டு வீட்டில் இருக்கக்கூடிய ஃபேன்லேயே வந்து நாங்கள் நீல நல்லா காய போட்டோம். காய போட்டுட்டு நேற்று கூட சட்னி தயார் செய்து சாப்பிட்டோம், மிக நன்றாக இருந்தது. காய வச்சோம்னா அப்படியே ஈரப்பதம்லாம் போயிருது, ஈரப்பதம் போனோன்னு அப்படியே ஒரு கை எடுத்து மிக்சியில் அப்படியே நேரடியாக போட்டு பார்த்தோன்னா அவ்வளோ தூரம் பசுமை எங்கே இருக்குது, இந்த பசுமை எங்கே உள்ளது என்பதை நம்ம நேரடியாக பார்க்கலாம். அவ்வளவு பசுமை இருக்குது. அந்த பசுமையை நம்ம ஒரு துவையலாக வைத்து சாப்பிடும்போது, இட்லிக்கோ ஒரு தோசைக்கோ சாப்பிடும்போது நன்றாக இருக்கிறது. இதை நம்ம கொஞ்சம் தான் பழக்கப்படுத்தணும். ஏன்னா திடீர்னு வந்து ஒரு பழக்கப்படுத்துவது என்பது அது கொஞ்சம் சிரமமான காரியம்தான் மனிதர்களுக்கு. ஏன்னா நாக்கு வந்து ருசி ருசி ருசின்னு உள்ளே போனால் ஒன்றும் அதனுடைய தீமைகள் உடலுக்கு தான். நாம் வந்து பசிக்காக உணவு சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு நல்லது. அந்த வகையில் இது ஊட்டச்சத்து நிறைந்தது. இன்றைக்குமே ஊட்டச்சத்து நிறைந்தது கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு நாக்குக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்கும். அதை நம்ம பழகப்படுத்திட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கும். எத்தனை பேர் சுக்கு தண்ணி போடுறோம், நம்ம சுக்குமல்லி காப்பின்னு சொல்கிறோம், எத்தனை பேருக்கு அது உடனே ஏற்றுக்கொள்ளிக்கிறாங்க, நான் சுக்குமல்லி சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இன்னமும் இருக்க தான் செய்கிறாங்க. அவங்க வந்து ஒதுங்கி தான் நிற்கணும், வேற அவங்க வந்து ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா கருத்துக்கள் சொல்லுவாங்க, அதா இதா அப்படின்னு, இதெல்லாம் ஆடு மாடு சாப்பிடக்கூடிய இதை போய் நீங்கள்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு. எதுதான் இல்லை, முதல்ல நம்ம உருவாக்கப்பட்ட தாவரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய பொருள்கள் தான் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அது வேறாக இருக்கலாம், தண்டாக இருக்கலாம், இலைகளாக இருக்கலாம், கனிகளாக இருக்கலாம், பூக்களாக இருக்கலாம், எல்லாமே தாவர பொருள் தானே சார். அதில் இப்போ இருக்கக்கூடிய அந்த ஆராய்ச்சியில் வந்து நல்ல சத்துக்கள் அந்த இளம் கீரையிலும் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அது மைக்ரோ கிரீன் நுண் இலை கீரைகள் தற்பொழுது பிரபலம் ஆகிக்கிட்டே இருக்குது, நல்லாவும் இருக்குது.
ஐயா, இது வரைக்கும் இந்த மைக்ரோ கிரீன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நுண் கீரைகள் குறித்து, அதனுடைய வளர்ப்பு முறை, அதனுடைய அமைப்பு, அது எப்படியெல்லாம் பயன்பாடு உள்ளது, குறிப்பா இந்த காலகட்டத்துக்கு அது எந்த அளவுக்கு ரொம்ப தேவையானது இருக்கு, அதிக இடவசதி இல்லாம வீடுகள்ல குறிப்பா நம்ம பயன்படாத பொருட்களை கொண்டு எப்படி அதை வந்து எளிதில் வந்து விளைவிக்கலாம் அப்படிங்கிறது குறித்து மிகச் சிறப்பான ஒரு அனுபவங்களை உரையா வழங்கினீங்க. புதுகை பண்பலை நேர்கள் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் ஐயா.
மிக்க நன்றி ஐயா.
நேர்களே, இதுவரை ஆரோக்கியம் தரும் நுண்கீரைகள் குறித்து நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்கிய திரு கோ சுரேஷ்குமார் அவர்களுக்கும், இணைந்து உரையாடிய நமது புதுகை பண்பலையின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு நாகநாதன் அவர்களுக்கும் நேர்கள் சார்பாகவும் புதுகை பண்பலையின் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்களிலும், புதுகை FM 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள பல்வேறு வகையான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.